புனித லூக்காஸ் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 23. பிலாத்து முன், இவன் நம் மக்களிடையே குழப்பம் உண்டாக்குகிறான், செசாருக்கு வரி செலுத்தக் கூடாது என்கிறான், தானே மேசியாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான், இப்படியெல்லாம் இவன் செய்ய கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினர். நீ யூதரின் அரசனை என்று பிலாத்து வினவ அவர் மறுமொழியாக நீர்தான் சொல்லுகிறீர் என்றார். அப்போது பிலாத்து தலைமை குழுக்களை மக்களை நோக்கி இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். அவர்கள் கலிலேயா தொடங்கி விடமறை யூதையா எங்கும் இவன் போதித்து மக்களிடையே கிளர்ச்சி செய்கிறான் என்று வற்புறுத்தி கூறினார்கள். இதை கேட்டதும் பிலாத்து இவன் கலிலேயனா என்று வினவினார். அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்று அறிந்ததும் அந்நாட்களில் எருசலேமில் தங்கியிருந்த ஏரோதியிடம் அவரை அனுப்பினார். ஏரோது முன், ஏரோது இயேசுவை கண்ட பொழுது மிக்க மகிழ்ச்சி உற்றான், ஏனெனில் அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே அவர் அறம் செயல் ஏதாவது செய்ய காணலாம் என்று தம்பி அவரை பார்க்க வெகுநாளாக ஆவலாய் இருந்தான். பற்பல கேள்விகளையும் கேட்டான், அவரோ அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. தலைமை குழுக்களும் அறிஞரும் அவரை மும்முரமாக குற்றம் சாட்டிய வண்ணம் நின்றனர். ஏரோது தன் படையோடு சேர்ந்து அவரை அவமானப்படுத்தி எள்ளி நகையாடி அவருக்கு பகட்டான உடை அணிவித்து பிலாத்துவிடம் திருப்பி அனுப்பினார். அதுவரை ஒருவரோடு ஒருவர் பகைமை கொண்டிருந்த ஏரோதும் பிலாத்தும் அங்கே நண்பராயினர். மீண்டும் பிலாத்து முன், பிலாத்து தலைமை குழுக்களையும் தலைவர்களையும் மக்களையும் ஒன்று கூட்டி அவர்களை நோக்கி, மக்களிடையே குழப்பம் உண்டாக்குபவன் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ உங்கள் முன்னிலையில் விசாரித்து நீங்கள் சாட்டுகிற குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை, ஏறுவதும் காணவில்லை. அவர் இவனை என்னிடம் திருப்பி அனுப்பிவிட்டார். சாவுக்குரியதொன்று இவன் செய்யவில்லை, ஆகவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். மக்களோ ஒரு வாய்ப்பட இவனை ஒழித்துவிடும், பரபாசு எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று உரக்க கத்தினர். பரபாசு நகரில் நடந்த ஒரு குழப்பத்தில் கலந்து கொலை செய்ததற்காக சிறைப்பட்டவன் பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவரிடம் பேசினார். அவர்களோ அவனை சிலுவையில் அறியும், சிலுவையில் அறியும் என்று கத்தினர். மூன்றாம் முறையாக அவரவர்களை நோக்கி, இவன் செய்த தீங்கு என்ன? சாவுக்குரிய குற்றம் ஒன்று இவனிடம் காணும், ஆகவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். அவர்களோ அவரை சிலுவையில் அறிய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டனர். அவர்கள் கூச்சலை வெற்றி கண்டது. அவர் கேட்டபடி ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பளித்தார். குழப்பத்தில் கலந்து கொலை செய்வதற்காக சிறைப்பட்டவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலை செய்தார். இயேசுவையோ அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டார். சிலுவை பாதை, அவரை கூட்டிச் செல்லும் போது வயலிலிருந்து வந்து கொண்டிருந்த சீரியன் ஒரு ஆளாகி சீமோன் என்பவனை பிடித்து அவன் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின்னால் அதை சுமந்து போகச் செய்தனர். திரளான மக்களும் அவருக்காக மாரடித்துக் கொண்டு புலம்பும் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு பெண்கள் பக்கம் திரும்பி, இயேசுவை மக்களிலே எனக்காக அழாதீர்கள், மக்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே எழுங்கள். ஒரு நாள் வரும், அன்று மலடியில் பெயர் பெற்றவர்கள், பிள்ளை பெற்ற வயதுகளும் பாலுட்டாத குங்கைகளும் பெயர் பெற்றவை என்பார்கள். அப்பொழுது வலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கு இப்படி செய்தார் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ என்றார். மரதண்டனைக்காக இரு குற்றவாளிகளையும் அவரோடு கூட்டிச் சென்றனர். சிலுவையில் அறையப்படுதல், மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்த பின் அவரையும் அவரது வலப்பக்கத்தில் ஒருவன் இடப்பக்கத்தில் மற்றவருமாக அக்குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தனர். இயேசு தந்தையை இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது என்னென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை பகிர்ந்து கொள்ள சீட்டு போட்டனர். தன்னையே நீட்டுக் கொள்ளட்டும். மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றனர். தலைவர்களும் மற்றவர்களை காப்பாற்றினான், இவன் கடவுளான் மெஸ்ஸியா தேர்ந்தெடுக்கப்பட்டவருமானால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று அவரை ஏளனம் செய்தனர். படைவீரர்களும் அணுகி அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று எழுதியிருந்த பலகையை அவர் தலைக்கு மேல் வைத்தனர். நல்ல கள்ளன், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெஸ்ஸியா அல்லவா, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்தான். மற்றவனோ, கடவுள் மட்டில் உனக்கு அச்சுமே இல்லையா, நீ அதை தீர்ப்புத்தானே உள்ளாயிருக்கிறாய், நாம் தண்டிக்கப்படுவது முறையே, ஏனெனில் நம் செயல்களுக்காக பலனை பெறுகிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். பின்பு அவன், இயேசுவே, நீ அரச உரிமையோடு வரும்போது என்னை நினைவூறும் என்றான். அவனுக்கு, இயேசு இன்றே நீ என்னோடு வான்மீட்டு இருப்பாய் என்று நான் உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றான். இயேசு உயிர்நீத்தல். அப்போது ஏறக்குறைய நண்பர்கள் வேலை, 3 மணி வேலை கதிரோன் மறைந்திருக்கு நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஆலயத்தின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரக்க கூவினார். இதை சொன்னதும் உயிர் நீத்தார். நிகழ்ந்ததை கண்ட 101 தலைவன் உள்ளபடியே இவர் நீதிமான் தான் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினான். வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் நிகழ்ந்ததை கண்டு மார்பில் அரைந்து கொண்டு திரும்பியது. அவருக்கு அறிமுகமானவர்களும் கலிலேயாவிலிருந்து அவரை பின்தொடர்ந்த பெண்களும் தலைவில் நின்று இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தனர். இயேசுவின் அடக்கம். சூசை என்று ஒருவர் இருந்தார், அவர் தலைமை சங்கத்தின் உறுப்பினர், நல்லவர், நீதிமான். அவருடைய திட்டத்திற்கும் செயலுக்கும் அவர் இணங்கவில்லை. யூதருடைய ஊராகிய அரிமத்தியாவை சார்ந்தவர், கர்த்தருடைய அரசை எதிர்பார்த்திருந்தவர். தமிழ் விளாத்து வேணையில் இயேசுவின் உடலை கேட்டார். அதை சிலுவையிலிருந்து இறக்கி ஓடி துணியை சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் அடக்கம் செய்தார். அதுவரை யாரும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அந்த ஆயத்த நாள் ஓய்வு நாள் தொடங்கும் வேளை கலிலாவிலிருந்து இயேசுவோடு வந்திருந்த பெண்களும் சூசியிலும் குடைவில் இருந்த கல்லறையையும் உடலையும் வைத்த வகையையும் கவனித்தனர். திரும்பிச் சென்று வாசனை பொருட்களையும் பருமெடுப்பையும் ஆயத்தப்படுத்தினர். கட்டளைப்படி ஓய்வு நாளை அனுசரித்தனர்.